வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகும் நாள் தொலைவில் இல்லை என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலக அளவில் அதிவிரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிகவும் மோசமான இயற்கை பேரழிவு என அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கூறியிருக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் முதற்கட்ட கலந்தாய்வு அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள மனு பாக்கர் சர்போஜித் சிங் இணைக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பட்ஜெட் தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய பயணம் என்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 8% அதிகரிக்கும் என தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பொருளாதார சிக்கலிலிருந்து மீள்வதற்கு இந்தியா கடுமையாக போராடியதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முழுவீச்சில் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் மூலதனத்துக்கான செலவினம் வளர்ச்சியை எட்டுவதற்கான முதலீடு என்றும் அவர் கூறினார். கடந்த 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மூலதன செலவினமாக 90,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் ஆனால் 2014ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இது 2,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மொத்த பட்ஜெட்டின் அளவு மும்மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து துறைகளுக்குமான ஒதுக்கீட்டில் அரசு சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். குறைந்த அளவு பணவீக்கத்தோடு விரைவாக வளர்ச்சி பெறும் நாடாக இந்தியா உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்கும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார். மாநிலங்களவையில் இன்று நடப்பு ஆண்டு பட்ஜெட் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் திரு பிரபுல் பட்டேல் நாட்டின் நிதி நிலைமையை பாதுகாக்க கடந்த 10 ஆண்டுகளாக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். சாலை வசதி, விமான போக்குவரத்து, துறைமுகங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் நாடு முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு புவனேஸ்வர் கலிதா, ஏழை எளிய விவசாயிகள், இளைஞர்கள், மகளிரின் முன்னேற்றத்திற்கென பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 80 கோடி மக்களுக்கு விலையில்லா உணவு தானியம் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டார். விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்குமான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலக அளவில் அதிவிரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பட்ஜெட்டில் வேளாண்மை, ஊரக மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, சுகாதாரம், சமூக நலன் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதன் மூலம் வருமான ஏற்றத்தாழ்வுகளை களைய முடியும் என்று அவர் கூறினார். நிதிப்பற்றாக்குறையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டுக்குள் 4.5% நிதிப்பற்றாக்குறையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள ஒய்வூதிய திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஒய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என வந்துள்ள கோரிக்கைகள் குறித்தும் இந்த குழு ஆய்வு செய்யும் என கூறியிருக்கிறார். எட்டாவது ஊதியக்குழுவை அமைப்பது குறித்த திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த அதி கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 93 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டு அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனை பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் அப்போது உறுதியளித்தார். இதனிடையே நிலச்சரிவினால் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பை அடுத்து 2 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கேரளாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வயநாடு பகுதியில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க 2 விமானங்கள் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு பினராயி விஜயன் குறிப்பிட்டார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து 5500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கென திருவனந்தபுரம் மற்றும் கோழிக்கோட்டில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பினராயி விஜயன் கூறினார். வயநாட்டில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். தமிழக அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என அவர் அப்போது தெரிவித்தார். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாயை கேரள அரசுக்கு வழங்க தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் முதல்கட்ட கலந்தாய்வு அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. மாநிலங்களவையில் இதை தெரிவித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 4 கட்டங்களாக இந்த கலந்தாய்வு நடைபெறுவதாக தெரிவித்தார். கலந்தாய்வுக்கான புதிய பதிவு முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். முதல்கட்ட கலந்தாய்வு அடுத்த மாதம் 14 முதல் 23 வரை நடைபெறும் என்றும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். தமிழகத்தின் ரயில்வே துறைக்கு நடப்பாண்டில் 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் 1,302 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 687 ரயில் மேம்பாலங்கள் மற்றும் அடிமட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று மாலை 46,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக இது அதிகரிக்கப்பட்டு 81,000 கன அடிக்கும் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு 2வது பதக்கம் கிடைத்துள்ளது. துப்பாக்கிச்சூடும் போட்டியில் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் மனுபாகர் சர்போஜித் சிங் இணை வெண்கலம் வென்றது. பதக்கம் வென்றுள்ள இந்திய குழுவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, குடியரசுத் துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜெய்சங்கர், திரு எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஹாக்கி போட்டியில் இந்தியா அயர்லாந்தை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. அடுத்ததாக பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுடன் இந்தியா மோத உள்ளது. பிரிவு பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா முதல் 4 இடங்களுக்குள் வந்தால் காலிறுதிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகும் நாள் தொலைவில் இல்லை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலக அளவில் அதிவிரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிகவும் மோசமான இயற்கை பேரழிவு என அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் முதற்கட்ட கலந்தாய்வு அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள மனுபாக்கர் சர்போஜித் சிங் இணைக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.